ஆண்டவர்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 35 முதல், பிரிவு 10 இறை வார்த்தை 1 மேலும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றளச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. பரிவு காட்டுவது எனது பலவீனம் என்றால் அந்த பலவீனம்தான் என்னுடைய பலம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் சனிக்கிழமையானது ஆண்டவர் பரிவுடன் இருக்கின்றார். ஏழை எளியோர்களின் மீது ஆண்டவர் பரிவு காட்டுகின்றார் என்ற மைய சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி நியூசிலாந்து நாட்டிலே 40 பிரதமராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பெயர் செசிந்தா ஆல்ட்ரின். இந்த ஜெசிந்தா ஆல்ட்ரின் தான் உலகத்திலேயே மிக இளம் வயதில் பிரதமராக ஆக்கப்பட்டவர். எனவே தன்னுடைய 37 வயதில் நியூசிலாந்துடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பான பிரதமர் பதவியை அவர் வசிக்க ஆரம்பித்தார். எனவே பிரதமர் என்ற ஒரு அதிகாரத்தை தன்னுடைய கையில் கொண்டு அந்த நாட்டை ஒரு சிறப்பான நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் காண முடிகின்றது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினுடைய கால சூழ்நிலையில் பல நாடுகளும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரமானது பின்னோக்கி தள்ளப்பட்டது. மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்வியை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தினுடைய உச்சியில் இருக்கின்ற நாங்கள்தான் வல்லரசு என்று கூறக்கூடிய பல நாடுகளும் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்குதல் காரணமாக அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் இராணுவ பலங்கள் இருந்தாலும் இந்த தொற்று நோயிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை. ஆனால் இந்த நியூசிலாந்து என்ற இந்த நாடு மட்டும்தான் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான நாடாக இந்த தொற்று நோயை கையாள்வதில் மிகச்சிறந்தவராக இருந்தார்கள். இன்றைய நாள் வரை அந்த நாட்டில் இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது வெறும் 25 மட்டும்தான். எனவே பல கோடி மக்கள் இறந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த நாடு மட்டும் வெறும் 25 நபர்கள் மட்டும்தான் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது இந்த இளம் தலைமுறையில், இளம் வயதில் ஒரு நாட்டினுடைய பிரதமரான அந்த மிகப்பெரிய பொறுப்பை வசித்து அதன் மூலியமாக மக்களுக்கு தொண்டாற்றி மக்களுக்கு எந்த ஒரு நோயும் அணுகாத வண்ணம் அவருடைய நிர்வாக திறமையால் மிகச்சிறந்த நாடாக மாற்றியவர்தான் இந்த செசிந்தா ஆல்ட்ரின். மேலுமாக இவர் தன்னுடைய பணிக்காலத்தில், குறிப்பாக 2019 மார்ச் மாதம், 50 இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகை கூடத்தில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து அந்த தொழுகை கூடத்தில் இருக்கின்ற அனைவரையும் பார்த்து அவர்கள் தங்களுடைய துப்பாக்கியால் சுடுகின்றார்கள். எனவே அந்த சம்பவத்தில் 50 இஸ்லாமிய மக்கள் அதே இடத்தில் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். மிகவும் அமைதியான நாடு என்ற பெயர் எடுத்த நியூசிலாண்டிலே இப்படிப்பட்ட மதத்தின் பெயரால் நடந்த இத்தகைய ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. உலக நாடுகள் அனைத்துமே தங்களுடைய கண்களை அந்த நாட்டை நோக்கி திருப்பினார்கள். இவ்வளவு பெரிய உயிர் சேதமெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த இளம் வயதில் பொறுப்பேற்ற இந்த பெண்மணி என்ன செய்ய போகிறார் என்று அனைத்து மக்களும் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் அந்த பிரதமரானவர் தன்னுடைய தலையில் கருப்பு நிற துணியை கட்டிக்கொண்டு இறந்த ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் செல்கின்றார். அவர் தன்னுடைய சமயமானது வேறு விதமாக இருந்தாலும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு, குறிப்பாக உயிரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். எனவே இதை பார்த்த பல்வேறு ஊடகங்களும், பல்வேறு நபர்களும், பல்வேறு தலைவர்களும் வெவ்வேறு விதமான விமர்சனங்களை எடுத்து காட்டினார்கள். மேலுமாக இவர் பலவீனமானவர், இவர் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்று அவரை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவர் இப்படியாக சொல்கின்றார், பரிவு காட்டுவது என்னுடைய பலவீனம் என்றால் அந்த பலவீனம்தான் என்னுடைய பலம் என்று அவர் நிரூபித்தார். எனவே இத்தகைய எதிர் விமர்சனத்தை அவர் தங்களுடைய ஊடகங்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் அவர் எடுத்து காட்டுகின்றார். மேலுமாக அந்த சிக்கலான சூழ்நிலையை அவர் மிகவும் நேர்த்தியாக கையாண்டிருக்கின்றார். எனவே அந்த நாடு முழுவதும் ஆயுத தடையை அவர் விதிக்கின்றார். யாரெல்லாம் துப்பாக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடினமான சட்டத்தின் மூலமாக அந்த நாட்டில் மேலும் எந்த ஒரு ஆயுதங்களின் வழியாக எந்த ஒரு தீவிரவாத செயலும் நடைபெறக்கூடாது என்று முன்னிணைப்போடு அவர் செயல்பட்டு இருக்கிறார். எனவே இத்தகைய செயல்பாட்டை உலக மக்கள், உலக தலைவர்கள் அனைவருமே இவரை பாராட்டுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இளம் பிரதமர் தன்னுடைய பதவி காலத்தில், தன்னுடைய அதிகாரத்தில் பரிவு என்ற குணத்தை மக்கள் மீது காட்டுகிறார். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் பல ஊர்களுக்கும், பல சிற்றூர்களுக்கும் அவர் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய இறைவார்த்தையை பார்ப்பதற்காக, ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக வந்த மக்களை நோக்கி அவர் பரிவுடன் பார்க்கின்றார். அந்த பரிவு பார்வைதான் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அந்த பரிவு பார்வைதான் இந்த மக்களுக்கு நாம் மீட்பு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுத்தது. எனவே மக்கள் ஒரு ஆயினில்லா ஆடுகளாக இவர்கள் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று முன்னணிப்போடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். எனவேதான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றார், தீய ஆவிகளை உங்களுக்கு ஓட்டவும், நோயுற்றவர்களை குணமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். காரணம் அவர் தன்னுடைய மக்களை பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். எனவே விவிலியத்தை நாம் சற்று திருப்பி பார்க்கும் பொழுது, குறிப்பாக நம்முடைய தந்தையாம் கடவுள் மக்கள் மீது எவ்வளவு பரிவு கொண்டிருந்தார் என்பதை நாம் வியந்து பார்க்க முடிகிறது. அதனுடைய ஒரு அடையாளமாக, ஒரு உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அமைகிறது. இறைவாக்கினர் எசாயா எழுதிய இன்றைய முதல் வாசகமானது இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அழுகையில் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். எனவே இந்த பரிவு என்பது என்னவென்று பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ அந்த துன்ப உணர்வோடு அவர்களை பார்ப்பதுதான் பரிவு. எனவே அப்படிப்பட்ட பரிவை நம்முடைய தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது பார்க்கின்றார். எனவே அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஆறுதலான செய்தியை நம்முடைய தந்தையாம் கடவுள் கூறுகின்றார். மேலுமாக, தந்தையாம் கடவுள் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் உங்களை ஒதுக்குதல் என்று நீரையும் நான் கொடுத்திருந்தாலும் உங்களை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். என்னுடைய முகத்தை உங்கள் மீது நான் காட்டாமல் ஒரு நாளும் நான் என்னை மறைத்து கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் அடிகோடிட்டு நமக்கு கூறுகின்றார். எனவே இப்படிப்பட்ட தந்தையாம் கடவுளுடைய பரிவு என்பது மேலோங்கி இருக்கின்றது. மேலுமாக, நீங்கள் உழைக்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது, நீங்கள் விதை விதைக்கின்றீர்கள், அந்த நிலத்தை நீங்கள் பக்குவப்படுத்துவதற்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். ஆனால் அந்த விளைச்சலை கொடுப்பது நானாக இருக்கின்றேன், மழையின் மூலியமாக உங்களுக்கு நான் விளைச்சலை கொடுக்கின்றேன் என்று தந்தையாம் கடவுள் அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலனை ஆண்டவர் தருகின்றார். மேலுமாக, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வாறாக மோசையிடம் சொல்கிறார், இதோ என்னுடைய மக்கள் துன்பத்தை என்னுடைய கண்களால் காண்கின்றேன். அந்த அதிகாரிகள் மக்களை அடிமை நிலையில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த துயரத்தை என்னுடைய கண்களால் நான் பார்க்கின்றேன். என்னுடைய மக்கள் புலம்புகின்ற புலம்பலை நான் என்னுடைய காதால் கேட்கின்றேன் என்று அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் பட்ட துன்பத்தையும் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் ஆண்டவர் தன்னோடு இணைத்து பார்க்கின்றார். இது மக்களுடைய துன்பம் என்று அவர் விலகி சொல்லவில்லை, அல்லது அவர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவாக தான் அவர்களுக்கு இந்த துன்பம் கிடைக்கிறது என்று தந்தையாம் கடவுள் விலகி சொல்லவில்லை. மாறாக, அவர்கள் படுகின்ற துன்பங்களை தன்னுடைய பரிவு கொண்ட கண்களால் பார்க்கின்றார், தங்களுடைய காதுகளால் கேட்கின்றார். அந்த மக்களுக்கு மீட்பை அளிக்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் முடிவு செய்கிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையாமனுடைய கடவுளுடைய பரிவு என்பது மேலோங்கி இருக்கிறது. மேலுமாக, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகளாக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தந்தையாம் கடவுளுடைய பரிவு என்பது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக, பாலைவனத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே மக்கள் உணவின்றி தவிக்கும் பொழுது அவர் மன்னா என்ற உணவின் வழியாக மக்களுக்கு உணவளித்து அவர்கள் பயணம் செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு வழங்குகின்றார். மேலுமாக, தாகமுடன் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு நீரை கொடுத்து அவர்களுக்கு உற்சாகத்தை தருகின்றார். எனவே அவர்கள் வெயிலில், கடும் வெயிலில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது மேகத்தூண் வழியாக அவர்களை பாதுகாத்து பராமரிக்கின்றார். இரவு வேளையில் அவர் நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு ஆறுதலாக தேறுதலாக அந்த நெருப்பு தூண் வழியாக அவர்கள் பயணம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை நம்முடைய ஆண்டவர் தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட பரிவு என்பது உன்னதமான பரிவாக இருக்கிறது என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். மேலுமாக, அம்மக்களுக்கு ஆண்டவர் திருச்சட்டத்தை கொடுக்கின்றார். எனவே 10 கட்டளைகளை சீனாய் மலையில் மோசேயின் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் மக்கள் ஆண்டவர் காட்டிய, தந்தையாம் கடவுள் காட்டிய அந்த பரிவை அவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவர் எங்களுடைய கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் தங்கத்திலான கன்றுக்குட்டியை செய்து அதுதான் எங்களுடைய கடவுள் என்று அவர்கள் வணங்கி ஆண்டவருக்கு எதிரான பாவத்தில் அவர்கள் மூழ்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மோசேயின் வழியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டிலுடைய பிழையானது உடைக்கப்பட்டது. மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய தண்டனையை கொடுத்தார். இருந்தாலும் மக்கள் மீது கொண்ட பரிவிரக்கத்தால் அவர்கள் செய்த பாவத்தையெல்லாம் மன்னித்துவிட்டு மீண்டுமாக ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை பிழையாக மோசையிடத்தில் கொடுக்கின்றார். அப்பொழுது மோசே அவர்கள் ஆண்டவரை நோக்கி இவ்வாறாக சொல்கின்றார். விடுதலை பயணம் பிரிவு 34 இறைவார்த்தை 6. மோசே கடவுளை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரே சென்றாலும், ஆண்டவர் அவர்களை அருகில் அழைத்து தன்னுடைய பரிவிரக்கத்தால் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்முடைய தந்தையாம் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதைதான் இறைவாக்கினர் ஒசையா தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறாக பதிவு செய்கின்றார். பிரிவு 11 இறைவார்த்தை 4 இவ்வாறாக வாசிக்கின்றோம். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன் என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணத்தை அழகாக சுருக்கமாக இறைவாக்கினர் ஒசையா அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே பரிவு என்னும் கட்டுகளால் இஸ்ரேல் மக்களை கட்டி வைத்திருக்கின்றார். அன்பு என்ற கயிற்றால் அவர்களை பிணைத்து வைத்திருக்கின்றார். அந்த அன்பு ஒரு நாளும் பிரியாத அன்பாக, அந்த உடன்படிக்கையானது என்றும் உடைபடாத உடன்படிக்கையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து வருகின்றோம். எனவே தந்தையாம் கடவுள் மக்கள் மீது உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இதோ நான் உங்களுக்கு கடவுளாக இருக்கின்றேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருக்கின்றீர்கள். இத்தகைய உடன்படிக்கையானது என்றும் உடைபடாத உடன்படிக்கையாக இருக்கிறது. மேலுமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்பராம், நம்முடைய தாவீதின் மகனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது எவ்வாறாக பரிவு கொண்டார் என்பதை விவிலியம் நமக்கு அழகாக பதிவு செய்கின்றது. மத்தேயு நற்செய்தி எல்லாம் படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 14 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கின்றோம். 5000 மக்கள், ஆண்கள் மட்டும் 5000, அதற்கு மேற்பட்டு பெண்களும் இருக்கின்றார்கள், சிறுவர்களும் இருக்கின்றார்கள். அனைவரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக பாலை நிலத்தில் அவர்கள் வருகின்றார்கள். எனவே பாலை நிலத்தில் அவர்கள் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உணவளியுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகின்றார். எனவே மக்கள் கொண்டு வந்த அந்த சிறிய உணவை பகிர்ந்தளித்து 5000 நபர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உணவை பகிர்ந்து கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட பரிவு என்பது சிலரிடத்தில்தான் இருக்கிறது. மேலுமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளின் மீது பரிவு கொள்கின்றார். யாரெல்லாம் நோயுற்று இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பரிவு கொண்டு தன்னுடைய கைகளை நீட்டி அவருடைய கண்களை தொட்டு கண் பார்வை தருகின்றார். தொழுநோயாளர்கள் வரும்பொழுது அவர்களை பரிவு கொண்டு அவர்களை தொட்டு அந்த தொழுநோய் அவர்களை விட்டு நீங்குமாறு அவர் செய்கின்றார். மேலுமாக யாரெல்லாம் பாவிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக ஆண்டவருடைய பக்கம் அவர்களை திரும்பி பார்க்க வைக்கின்றார். குறிப்பாக சக்கேயு என்னும் வரி தண்டுபவருடைய வீட்டிற்கு சென்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் கூறி சக்கேயு என்ற பாவியை மனமாற்றி பரிவன்புடன் அணைத்துக் கொள்கின்றார். மேலுமாக விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்மணியை ஆதிக்கவாதிகள், ஆதிக்க யூதர்கள் அவரை கொல்ல வேண்டும், குறிப்பாக மோசே எங்களுக்கு கட்டளையிட்ட கல்லால் எரிந்து அவரை கொல்ல வேண்டும் என்று கூறும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்மணியை நிறைவாக பாதுகாக்கின்றார். பாவம் செய்யாதவர் அவர் மீது முதல் கல்லை எரியட்டும் என்று ஆண்டவர் கூறி அந்த பெண்ணுக்கு பாவம் மன்னிப்பளித்து நானும் உன்னை மன்னிக்கின்றேன், இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று அந்த விபச்சார பெண்மணியின் மீது பரிவு கொண்டு அவரை ஆசீர்வதித்து அவரை மீண்டுமாக தன்னுடைய சீடத்தியாக தன்னுடைய சீடத்துவ மக்களுடைய கூட்டத்தில் ஒரு வரிசையில் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். எனவே இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவுள்ளத்தோடு பல மக்களுக்கு அவர் உதவி செய்கின்றார். நாமும் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறாக பரிவு கொண்டு வாழ்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை ஏழைகளுடைய தினத்தை கொண்டாட வேண்டும், உலக ஏழையருடைய தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்தபோது, பொது காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை உலக ஏழைய தினம் என்று கொண்டாட ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அவர் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார். இதோ எங்களுடைய இறை மக்கள் ஏழைகள் கையை நீட்டி அவர்கள் உதவி கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களை பார்த்தும் பார்க்காமலும் சென்ற தருணத்தை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த இறை மக்களுக்கு பதிலாக நான் அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார். எனவே ஏழைகளிடத்தில் நாம் பரிவு கொண்டு அவர்களை பார்க்கின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரெல்லாம் உணவற்று பசியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்திருக்கின்றார். எனவே பசியிருப்போருக்கு நீங்கள் உணவு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய தன்னலம் என்ற அந்த நோக்கோடு பிறருக்கு நாம் உதவி செய்யாமல் என்னை மட்டுமே நான் பாதுகாக்க வேண்டும், எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பொருட்களை மட்டும்தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது என்ற ஒரு குறுகிய மனப்பானையில் நாம் வாழ்ந்திருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் தருகின்ற பரிவு என்ற பார்வையோடு இந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்கின்ற பார்வையானது மாறுபட வேண்டும். பரிவு என்ற பார்வையோடு இந்த உலகம் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளியோர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைம்பெண்கள், நாட்டை இழந்து அகதிகளாக இருப்பவர்களின் மீது நாம் பரிவு கொண்டு அவர்களை பார்க்க வேண்டும் என்று இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று வாழ்வோம். ஆண்டவர் பார்க்கின்ற பரிவு பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக நமக்கு ஆற்றல் தேவை, நமக்கு வல்லமை தேவை. அப்படிப்பட்ட ஆற்றலானது, அப்படிப்பட்ட வல்லமையானது நாம் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த சக்தியையும் அந்த ஆற்றலையும் பயன்படுத்தி உலக மக்கள், குறிப்பாக ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைம்பெண்கள், அகதிகளை நாம் பரிவு கொண்ட கண்களோடு பார்க்க வரவேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அதற்காக வரவேண்டி நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். வாருங்கள்.
உன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை இதிரான தாளி, புதிரான வாழ்வை இதிரான தாளி. பொழிவாக செய்வாய் ஆண்டவரே, உன் பலியோடு செய்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உன் பலியோடு செய்பாய் தூயவனே.
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் குடிமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பழிபொருளை இடைவிடாது உமக்கு பழியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறைவிய தூய மர நிகழ்வுகளை இக்காணிக்கைகளை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களின் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் மீளப்பியுள்ளோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அது